முதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வனமும் வாழ்வியலும் நிகழ்ச்சியில் தென்காசி மணலம்சார் செயல்முறை மருத்துவர் டாக்டர் சு பிரீத்தி சண்முகப்பிரியா அவர்கள் இயற்கை வளமும் மனநலமும் குறித்து வழங்கும் உரையினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
முதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் பிரீத்தி சண்முகப்பிரியா. நான் ஒரு மனநலம் சார்ந்த செயல்முறை மருத்துவரா பணியாற்றிட்டு வரேன், தென்காசியில பணியாற்றிட்டு வரேன்.
மனநலனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதே மாதிரி இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மனநலன் மேம்பட இயற்கை எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமா இருக்குமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
நிச்சயமாக சார். ஏன் அப்படின்னா, இங்க வந்து பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயற்கையோட ஒன்று செஞ்சு வாழ்றது இசைஞ்சு வாழ்றது தான் வந்து எல்லா அனைத்து உயிரினத்துக்குமே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அது நம்ம நம்மை போன்ற ஒரு மனிதர்களுக்கும் அது ரொம்ப பொருந்தும். ஆனா எப்படியும் அந்த நவீன வாழ்க்கை முறையில வந்து நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப தொலைதூரமா விலகி போயிட்டே இருக்கிறோம். அத அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்மளும் ஒரு இயற்கை தான், இயற்கையில ஒரு அங்கம் தாங்கிறதையும் நம்ம வந்து மறந்துட்டோம். இதுவே வந்து பெரிய ஒரு இப்ப நமக்கும் இயற்கைக்குமான உறவு வந்து துண்டிக்க பட்டுடுச்சுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். ஸோ இப்ப இது ஏன் நம்மளோட மனநலத்தை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல இது இயற்கையோட இன்னும் நம்ம நல்ல நேரம் செலவு பண்றது, இல்ல இயற்கையோட இன்னும் இசைஞ்சு வாழும்போது நம்ம மனநலம் வந்து இன்னும் மேம்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சூழல், அதாவது சூழல் சார்ந்த உளவியல் வந்து இத வந்து தெளிவா சொல்றாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ இருக்கிற மாணவர்கள், இந்த தலைமுறையில இருக்கிற குழந்தைகளை வந்து நம்ம எல்லாரும் இவங்களுக்கு வந்து ஒரு மனதிடமே இல்லை, இவங்க மென்டலி ஸ்ட்ராங்காவே இருக்க மாட்டேங்கிறாங்க, எதுக்குனாலும் அவங்க ரொம்ப வந்து ஒரு பலவீனமா இருக்காங்க, இல்ல எதுனாலும் ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்கிறாங்க, இல்ல இதுக்கெல்லாம் போயிட்டு ஏன் தற்கொலையை பத்தி யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இல்ல அவங்க அந்த தலைமுறை மேல நம்ம ஒரு குறைகளையும் வந்து சுமத்துறோம். ஆனா அதை உண்மையிலே அதுக்கு என்ன காரணம் நம்ம கொஞ்சம் உற்று கவனிச்சோம்னா நமக்கு ஒரு யதார்த்தமான நிலவரம் புரிய வரும். ஏன்னா இப்போ நமக்கு இதற்கு முன்னாடியான தலைமுறைகள் வரைக்குமே ஓரளவுக்கு இயற்கையுடனான ஒரு உறவு, ஒரு நல்ல இயற்கையோட சேர்ந்து விளையாடக்கூடிய இல்ல வாழக்கூடிய இயற்கையோட ஒன்னாவே இருந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை வந்து இருந்தது. அவங்களோட மன திடத்துக்கு வந்து உண்மையிலேயே அத ஈஸியா அந்த இயற்கை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்கு. நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களுக்கு அந்த மனதிடம் மனத்தின்மை ரொம்ப வலிமையா நல்லா இருந்தது அப்படின்னா, அவங்க அவங்க சுத்தி இருக்க அந்த இயற்கையில இருக்கக்கூடிய உயிரினங்களா இருக்கட்டும், இல்ல வந்து மரம் செடி கொடிகளா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் அதுக்கான ஒரு பருவம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. ஒரு மரம் ஒரு செடி நட்டு வச்சோம்னா அது ஒரு காலத்துக்கு அப்புறம் அது வந்து பூ பூக்கும், அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் காய் காய்க்கும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு கட்ட ப்ராசஸையுமே அவங்க வந்து ரொம்ப உற்று கவனிச்சு அதை உள்வாங்கி, அது மட்டும் இல்ல, அவங்க இது வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இந்த மாதிரி நம்ம சுத்தி இருக்க பறவைகளா இருக்கட்டும், இல்ல ஒரு உயிரினங்களா இருக்கட்டும், இல்ல விலங்குகளா இருக்கட்டும், ஸோ இதை கவனிச்சு நம்ம வளரும் போது நம்ம சிறு பிள்ளையா இருக்கும் போது நம்மளோட மூளை வந்து அது எல்லா தகவல்களையும் உள்வாங்குது. இப்போ உள்வாங்கும் போது அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை, ஓ இது இப்படி கூட இருக்கலாம், இது இப்படி கூட ஆகலாம், இப்போ நம்ம ஒரு மரம் பட்டு போகுது, இல்ல மரத்துக்கும் ஒரு இலையுதிர் காலம் வருது, எப்பவுமே ஒரு வசந்தமாவே மரம் வந்து இருக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சீசன்ஸை வந்து நம்ம உள்வாங்கி புரிஞ்சுக்கிறோம். அதுக்கான ஒரு வெளி வந்து இதுக்கான முந்தைய தலைமுறையில அதிகமாவே இருந்திருக்கு. ஆனா இப்போ இருக்க தலைமுறைக்கு நம்ம அதை ஏற்படுத்தி கொடுக்கல, நம்ம வந்து இயற்கையோட அவங்க சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு வெளிய வந்து நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காம போனதோட விளைவுதான் அவங்களோட மனம் வந்து ரொம்பவே அதிவேகமா செயல்படுது. ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்துக்கு கூட அவங்க பொறுமையின்மை வருது, ஒரு சிறுசிறுப்பு தன்மை வருது, இல்ல வந்து அவங்களால ஒரு கவனிச்சு அந்த ஒரு கவனக்குறைவுன்னு சொல்றாங்க இல்லையா, இப்பெல்லாம் வந்து ஒரு ரொம்ப அதிகமா துருத்துருன்னு இருக்காங்க, இல்ல கவனக்குறைவா இருக்காங்க, சொன்னா அவங்க என்னன்னு கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏன்னா அவங்க மூளைக்கு வந்து தேவையான சூழல் சார்ந்த அறிவுங்கிறது வளர வளர நேச்சுரலா கிடைக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்மளும் சூழலும் தனித்தனி விஷயம் கிடையாது, ஏன்னா மனிதன் வந்து ஒரு சமூக விலங்கு அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்போ அந்த சமூகம் அப்படிங்கிறது என்ன, நம்ம இருக்கிற இடம் வீடு அப்பா அம்மா மட்டும் கிடையாது. நம்ம இருக்கிற சூழல், அந்த சூழல்ல வாழ்ற மற்ற உயிரினங்கள், அந்த சூழல்ல ஏற்படும் மாற்றங்கள், இல்ல அதுல இருக்க நிலப்பரப்பு, பரப்பு, நீர்நிலைகள், அதுல வாழ்ற இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்துதான் இருக்கு. அப்போ மத்த எல்லா உயிரினத்தையும் கவனிச்சு நம்மளும் அதனோட நீச்சி தான், இல்ல நம்மளும் அதுல ஒண்ணுதாங்கிற ஒரு உணர்வு இல்லாம நம்ம வளர்க்கப்படுற குழந்தைகள் வந்து எல்லாமே இன்ஸ்டண்டா உடனே நடக்கணும், இல்ல உடனே வேணும், இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நிராகரிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை, அந்த மாதிரி எல்லாம் வந்து மனதளவுல அவங்க ரொம்ப வந்து சென்சிட்டிவா இருக்கிறாங்க. சோ இதுக்கு அவங்கள நம்ம பிளேம் பண்ணவே முடியாது, ஏன்னா அதுக்கான ஒரு சூழல், அதுக்கான ஒரு இது நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலங்கிறது தான் நான் சொல்லுவேன். அப்போ இதுக்கு இன்னொரு ஒரு பக்கம்னு பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாத்துக்கும் டிஜிட்டல் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் மொபைல் பாக்குறாங்க அப்படின்னு அகெயின் அதையே ஒரு குறையா மட்டும்தான் சொல்றோம். அது தவிர வேற என்ன வந்து வெளிப்புறமா அவங்களை கூட்டிட்டு போய் விளையாட வைக்கலாம், இன்னும் வாழ்க்கை முறைய வந்து இயற்கையோட சேர்ந்து வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி இருக்கலாம்னு ஒரு குடும்பமாவே எல்லாரும் சேர்ந்து யோசிச்சு அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தா மட்டுமே இனி வரும் தலைமுறை குழந்தைகளுக்கா இருக்கட்டும், இல்ல அவங்களே திருப்பி ஒரு அடல்ட்டானாலும் அவங்களோட மனசிக்கல் மன பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்கான ஒரே வழி நம்ம இதை எடுத்தே ஆகணுங்கிற ஒரு காலகட்டம் தான். ஏன்னா இது வந்து ஒரு 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 மனநல மருத்துவம் மட்டுமே இதுக்கு வந்து உதவி புரிய முடியாது. கண்டிப்பா ஒரு சிக்கல்னு வந்தா அது வந்து அதுக்கு ஒரு மருத்துவம் எடுத்துக்கணும், அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கணும், எல்லாமே அதை எடுத்துக்கணும்னாலும் இதுக்கு சூழலும் இதுல சம்பந்தப்பட்டு இருக்குங்கிறத நம்ம மறந்துடுறோம். இது வந்து நம்ம உடல் ரீதியான பிரச்சனையிலுமே அப்படிதான், ஆனா உடல் ரீதியான சிக்கல் இல்லை ஏதோ ஒரு நோயில் வரும்போதாச்சு இப்போ ஓரளவுக்கு இப்ப எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு வருது. சரி, நம்ம வந்து இயற்கையான உணவு சாப்பிடுறது இல்லை, இல்லை நம்ம வந்து இப்ப அதிகமா மாசு அடைஞ்சிட்டு இருக்கு, பொல்யூஷன் இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வருதுன்னு ஓரளவுக்கு நமக்கு புரிய வருது. அதுக்கான அதை குறைச்சிக்கிறதுக்கோ இல்லை அதை வந்து நம்ம சரி பண்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனா நம்மளை சுத்தி ஏற்படுற இந்த சுற்றுச்சூழல் மாசா இருக்கட்டும், இல்ல வேற சில என்ன சொல்றது இயற்கை சார்ந்த அழிவுகளா இருக்கட்டும், இது நம்மள மனதளவுலையும் பாதிச்சுட்டே இருக்கு. அது இப்ப இருக்க தலைமுறை குழந்தைகளா இருக்கட்டும், நம்ம இப்ப இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே அதுல வந்து சஃபர் ஆகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்கிறது கண்டிப்பா நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
வனங்களுடைய எண்ணிக்கையை வந்து நிறைய குறைஞ்சுகிட்டு இருக்கு, காடுகளுடைய எண்ணிக்கையை வந்து அதிகமா வந்து நம்ம முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி குறிப்பா நிறைய பள்ளி மாணவர்களுக்கு நிறைய பாடப்புத்தகங்கள் வழியா நிறைய கற்பிச்சுட்டே வர்றோம். இந்த வனங்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில இந்த கருத்துக்களை மாணவர்கள்ட்ட குறிப்பா குழந்தைகள்கிட்ட எப்படி மேடம் நம்ம உணர்த்துறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
இது வந்து கண்டிப்பா சொல்ற மாதிரி இப்போ நம்ம வந்து படிக்கும் பொழுதே வந்து ஒரு கல்வியிலேயே இப்போ வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பத்தி பேசுறோம், இல்லை இந்த மாதிரி மரம் வைக்கணும், இல்லை நம்ம வந்து வன உயிரினங்களை பத்தி புரிஞ்சுக்கணும்னு இப்போ ஓரளவுக்கு எஜுகேஷன்லயே அது வந்து சொல்லி தராங்கனாலும் அதுக்கும் அவங்க உடலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அதுக்கும் அவங்க மனசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கொஞ்சம் சேர்த்து சொல்ல வேண்டிய தருணம் இருக்கு. ஏன்னா அகெயின் என்ன இங்க ஒரு சின்ன ஒரு இடைவேளை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, நம்ம வேற சுற்றுச்சூழல் வேற இல்ல காடு வேற அப்படின்னு பாக்குற ஒரு மனோபாவம் தான் இப்ப நம்ம சொல்லித்தர முறையில இருக்கு. நம்மளும் அதுல ஒரு அங்கம் தான், நம்மளும் இயற்கை தான், நம்ம வந்து தனியான ஒரு இது கிடையாது. இந்த ஒரு நம்ம வந்து பூமிய வந்து பூமி தாய்ன்னு சொல்றோம், அப்ப அந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்திலையும் நம்மளும் ஒரு உயிரினம். அப்ப நம்மளும் மற்ற உயிரினம், மற்ற தாவரங்கள், நம்ம சுத்தி இருக்க மற்ற இயற்கையான அமைப்புகளை சார்ந்துதான் நம்மளும் வாழ முடியும், இயங்க முடியுங்கிறது லாஜிக்கலா படிப்பறிவா நமக்கு எல்லாருக்கும் இருக்கு, தெரியும். ஆனா எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா அதை நம்ம குழந்தைங்கள்ட்ட உணர வச்சிரும் அப்படிங்கறதுலதான் உண்மையான மாற்றமும் அவங்களோட மனசு இன்னும் வந்து திண்மையடைய வளமடைய வந்து உதவி புரியும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவு நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா முன்னாடியும் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு, அதாவது ஒரு நேர்மறை மன அழுத்தம்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். தினசரி வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சிக்கல் வரும், பிரச்சனை வரும், பணி நிமித்தமா இருக்கலாம், அது முன்னாடி இருந்திருக்கு. முன்னாடினா நான் சொல்றது நம்ம தாத்தா பாட்டி காலத்துலயும் இருந்திருக்கு, ஆனா அப்போ வந்து அவங்க இயற்கை அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு மொட்டை மாதிரில தான் தூங்குவாங்க, இல்ல கட்டாந்தரையில தான் தூங்குவாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு ஒரு நல்ல இயற்கை காட்ட சுவாசிச்சுட்டு இருப்பாங்க, இல்ல வெறும் கால நடக்கிறதுக்கு அந்த மண் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மகிழ்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே சுரந்துடும். அப்படியா அவங்க வந்து தனியா அவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேவை அவங்களுக்கு இருந்தது இல்லை. ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போ நம்ம அதுக்குன்னு தேடி போய் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு அதிகமா அவங்களுக்கு இயற்கை சார்ந்த விளையாட்டு, வெளியில போய் விளையாடுறது, இல்ல வந்து ஒரு மண்ணை வச்சு விளையாடுறது, இந்த களிமண் வச்சு விளையாடுறதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்ஸ் வந்து அதிகப்படுத்தும். சோ அது அவங்களே உணரும் போது இன்னும் அதோட நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகும். ஆனா நம்ம ஒரு ஆக்டிவிட்டிஸ் மூலியமா அவங்களுக்கே நம்ம வந்து செஞ்சு காட்டி அவங்கள வந்து ஒரு கேம்ஸ் வழியாவே அதை நம்ம கொண்டு போகும்போது அதோட தேவை, முக்கியத்துவம், உன்னதம் எல்லாத்தையுமே அந்த வரக்கூடிய தலைமுறை புரிஞ்சுப்பாங்க. சொல்லப்போனா அவங்க இப்ப எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கான வழிமுறைகளை நம்ம செய்யணுங்கிற பொறுப்புதான் இப்ப நமக்கு இருக்கு. இதை செய்ய தவறும் போது என்ன ஆகுதுங்கிறத இன்னொரு ஒரு பெரிய ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு, ஒரு விளைவு இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா இக்காலஜிக்கல் கிரீஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த காலநிலை இல்ல பருவநிலை மாற்றத்தினாங்க அதை ஒட்டிய ஒரு சூழல் சார்ந்த கவலை, இல்ல சூழல் சார்ந்த ஒரு பெரும் துயரம், இப்படிங்கிற ஒரு உளவியல் தாக்கம் வந்து மனிதர்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த சூழலியல் செயற்பாட்டாளர்களா இருக்கட்டும், இல்ல அது சார்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்றவங்களா இருக்கட்டும், கல்வியாளர்களா இருக்கட்டும், சூழல் சார்ந்த கல்வியாளர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இப்போ இத பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிய வர வர ஐயோ இன்னும் அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் இல்லாம போயிருமோ அப்படின்னு ஒரு பயம், பதற்றம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இப்பவே வந்து நமக்கு ஒரு பெங்களூர்ல தண்ணி இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. ஒரு சம்மர் சீசன் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகுமோ, ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு அந்த ஒரு பயம் தோணும் இல்லையா. இது நார்மலா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர்றதுனால லைட்டா பயம் தோன்றதுங்கிறது ஒரு ஒரு இயற்கையான ஒரு இயல்பான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நமக்குள்ள இருந்து மனசுல இருந்து. ஆனா அதுவே அதீதமா எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆன்சைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பதற்றம் அளவுக்கு, இது அது ஒரு பெரிய ஒரு துயரமா ஃபீல் பண்ற அளவுக்கு இது நம்ம மனசளவுல நம்ம எல்லாருக்குமே அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான சூழலை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு உளவியல் ஆராய்ச்சியாளர்கள், இயற்கை சார்ந்த உளவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து 3 வகைப்படுத்துறாங்க. எப்படின்னா இந்த இக்காலஜிக்கல் கிரீஃப்ல இந்த சூழலியல் சார்ந்த துயரம் அப்படிங்கிறது முதல் கட்டமா என்ன சொல்றாங்கன்னா உண்மையிலே ஒரு இயற்கை பேரிடர் நிகழும் பொழுது, இப்போ ஒரு வெள்ளம், இதை வந்து ஒரு புயல், இல்லை வந்து ஏதோ ஒரு சுனாமி, இதுல இந்த மாதிரி ஏதோ நிலநடுக்கம், ஒரு பெரிய பேரிடர், ஒரு இயற்கை பேரழிவு நிகழும் பொழுது அதனால பாதிக்கப்படும் பொழுதுதான் அந்த மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய இழப்பு இருந்திருக்கும். அது வந்து மீட்டு வர்றதுக்கே ரொம்ப காலம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ அதுல அவங்களுக்கு ஒரு துயரம் வந்து கண்டிப்பா இருக்கும். இது வந்து முதல் கட்ட முதல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்தா கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல நம்ம மனசளவுல பாதிக்கப்படுவோம். இது வந்து ஒரு கட்டம், முதல் கட்டமா இதை வந்து பிரிச்சுக்கிறாங்க. ரெண்டாவதா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லயுமே அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஒவ்வொரு பருவ காலத்துல இப்போ இந்த மாசம்னா இந்த ஊர்ல இப்ப இப்படிதான் காத்து, இந்த பக்கத்துல தான் காத்தடிக்கும், அப்ப இப்ப விதை போட்டா நல்லா இருக்கும், இல்ல வந்து இப்போ இதை நடவு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பாரம்பரியமான ஒரு சூழல் சார்ந்த அறிவு அவங்களோட நிலப்பரப்புல அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா காலங்காலமா. ஆனா அந்த ஒரு பாரம்பரியமான ஒரு சூழல் சார்ந்த அறிவு இப்ப வந்து அறுபட்டு போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப இந்த பருவநிலை மாற்றத்தினால. அப்ப இந்த பருவநிலை மாற்றத்தினால இப்போ அவங்க ஏற்கனவே கணிச்சு வச்சிருந்த, ஏற்கனவே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த ஓகே இந்த மாசம்னா இது பண்ணலாம், இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது படி பண்ண முடிய மாட்டேங்குது. இதுவே அவங்களுக்கு இது வந்து 2ஆம் கட்ட ஒரு மன ரீதியான ஒரு துயரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த காலநிலை மாற்றத்தினால நமக்குள்ள ஏற்படுற ஒரு மனநல தாக்கம், ஒரு துயரமா நமக்கு அது வெளிப்படுது வந்து இந்த 2வது டைப் வந்து இது. ஒரு பாரம்பரியமான அறிவு வந்து நீடிச்சு அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல, ஏன்னா எல்லாமே பருவநிலை மாற்றத்தினால மாறிட்டே இருக்கு. இவங்களால இதனால அவங்க தொழில் பாதிக்கப்படுது, இதனால அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, கண்டிப்பா அது அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. ஸோ இந்த இழப்பை தொடர்ந்து அவங்களுக்கு அது துயரமா ஃபீல் ஆகுது. 3வது கட்டமா இதை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறது. இப்பவே வந்து நமக்கு இப்போ இவ்வளவு வெயில் அடிக்குது, இல்லை எது நடந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு, ரொம்ப மழைனா ரொம்ப மழை பெய்யுது வெள்ளம் ஆயிடுது, இல்ல வெயில்னா ரொம்ப வெயில் அடிக்குது, இந்த மாதிரி இப்பவே நமக்கு இப்படி இருக்கு. அப்ப நம்மளோட குழந்தைங்க வளர்ந்து வரும்போது எல்லாம் எப்படி இருக்கும், அப்பெல்லாம் தண்ணி இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அதை நோக்கி ரொம்ப அதீத தீவிரமான எண்ணங்கள், தீவிரமான அதை நினைச்சு பயந்து அதுக்குள்ளேயே மூழ்கி ரொம்ப பயப்படுறத வந்து அந்த மூன்றாவது நிலையா சொல்றாங்க. இது வந்து ஒரு உளவியல் தாக்கம் தானே தவிர இது ஒரு தனிப்பட்ட மன நோயா வந்து இன்னும் அந்த மனநலம் சார்ந்த அந்த நோய் பிரிவு கையேடுல வந்து அப்படி குறிப்பிடலாம் படல. ஆனா இது ஒரு உளவியல் தாக்கமா வந்து அப்சர்வ் பண்றாங்க, கவனிக்கிறாங்க. இது கண்டிப்பா இனி வரும் இந்த இன்னொரு 10 வருஷத்துல இது சம்பந்தமா, அதாவது காலநிலை மாற்றம் சம்பந்தமா, நம்மள சுற்றுச்சூழல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சம்பந்தமா மனிதர்கள் வந்து உளவியலா பல நிலைகளான ஒரு உணர்ச்சிகளுக்கு அவங்க உள்ளாவாங்க. அதுக்கு வந்து இப்பவே ஒரு விழிப்புணர்வா வந்து இப்போ நிறைய நாடுகள்ல இதை பற்றி வந்து நிறைய விழிப்புணர்வு தர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ஒரு ப்ரிவென்ஷனா எப்படி நம்ம மனதளவில் அது ப்ரிப்பேர் ஆயிக்கணும், ஒரு குடும்பமா இல்லை வந்து ஒரு ஸ்கூல்ல இல்லை ஒரு கம்யூனிட்டியா ஒரு சமூகமா இதுக்கு நம்ம எப்படி மனதளவில், அதாவது நம்மளை தற்காத்துக்க இதெல்லாம் அது பேரிடர் மேலாண்மையில சொல்லுவாங்க இல்லையா, இதுலாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம்னு பிசிக்கலா ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி நம்ம தயார்படுத்தி போவோம், அதே மாதிரி மனதளவுலையும் இந்த மாதிரி ஒரு எதிர்கால நிச்சயமற்ற ஒரு தன்மை நிலவும் போது நம்ம எப்படி நம்மளை வந்து மனசளவுல இது பண்ணிக்கணும், நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் நிறைய நாடுகள் அதை பத்தி எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அதை பத்தின விழிப்புணர்வு எல்லாருக்குமே பெரியவங்கல இருந்து சின்னவங்கல இருந்து அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு விதம்னா. இன்னொரு பக்கம் இதோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, மனநலம் சார்ந்த ஒரு சில சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு இயற்கை சார்ந்த சிகிச்சை முறை ஈகோ தெரப்பி அப்படிங்கிறது வந்து இப்போ மனநலத்துறையில ஒரு அட்வான்ஸ்டான ஒரு சிகிச்சை முறையா வந்து இப்போ பிரதிநிதித்துவம் பெற்று வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இந்தியால பரவலா இன்னும் அது வரலனாலும் மற்ற நாடுகள்ல எல்லாம் ரொம்ப பரவலா வந்து வந்துட்டு இருக்கு, இங்கேயும் அது வருது. ஸோ நம்ம இயற்கையை விட்டு விலகி போக போக எப்படி ஆகுதுன்னா அதையே ஒரு தெரப்பின்னு சொல்லி கொடுத்தாதான் வந்து மக்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாதையை நோக்கி வந்து போயிட்டு இருக்கோங்கிறது வருத்தத்திற்குரிய விஷயமா இருந்தாலும், ஆனா இது ஒரு பாசிட்டிவா எப்படி எடுத்துக்கலாம்னா, சரி இப்படியாச்சும் நம்ம மனிதர்களுக்கு நம்ம உணர வைக்க முடியும் இல்லையா, நமக்கும் இயற்கை தேவைதான், இயற்கைக்கும் நம்ம தேவைதான். அப்ப நம்ம இதுல வந்து எப்படி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட தினசரி வாழ்க்கை முறையில நமக்கும் பாதகம் இல்லாம நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் பாதகம் இல்லாம நடந்துக்கிறது எப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் செய்ய செய்ய அவங்க வந்து இயற்கையோட ஒரு பிணைப்பு உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் வந்து எந்த கெட்டதும் செய்யலப்பா, நான் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸை யூஸ் பண்ணலப்பா அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கிறது ஒரு விஷயம், நான் வந்து இயற்கையோட ஒரு உணர்வு பூர்வமான பிணைப்பு வந்து தேவைப்படுது. ஏன்னா முதலே சொன்ன மாதிரி இப்போ சொந்த ஊர்ல ஒருத்தங்க பிறந்து எத்தனை ஊருக்கு போனாலும் எத்தனை நாடுக்கு போனாலும் நமக்குள்ள ஏன் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு, சொந்த ஊரு அப்படிங்கிற ஃபீலிங் ஏன் இருக்கு, ஏன்னா நம்ம அங்கெல்லாம் பிறந்திருக்கோம் வாழ்ந்திருக்கோம், அதை ஒற்றி நமக்கு ஒரு நினைவுகள் இருக்கு, நிறைய மெமரிஸ் இருக்கு, நமக்கு ரொம்ப அந்த ஒரு அட்டாச்மெண்ட் நம்ம மனசுல வந்து ஸ்ட்ராங்கா ஆயிரும். அதனாலதான் நமக்கு எங்க போனாலும் சொந்த ஊருக்கு வந்தாதான் ஒரு ரிலாக்ஸா இருக்குங்கிற மாதிரி கிட்டத்தட்ட நம்ம இந்த பூமி இந்த பூமியில எல்லா உயிரினத்துக்குறையும் நம்ம ஒரு மாதிரி ஒன்றிணைஞ்சு அந்த இன்டர் கனெக்டடா இசைந்து வாழ்றது அப்படிங்கிறது தான் இயல்பான ஒன்று. அதுதான் நம்ம அந்த சொந்த வீட்டில் இல்லை சொந்த ஊரில் வாழ்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நம்ம அதை விலகி போயிட்டுருக்க அந்த ஒரு மிஸ்ஸிங்னஸ் நமக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இன்னும் பல்வேறு உணர்ச்சிகளாகவும் ஒரு என்ன சொல்கிறது உளவியல் ரீதியாக நான் முதலே சொன்ன மாதிரி தினசரி வாழ்க்கையோட பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை தாங்கிக்க கொள்ள முடியாத ஒரு மனப்பான்மை அதிகமா இப்ப நிலவுறதுக்கு காரணம் நம்ம இயற்கையை விட்டு விலகி போறதும் ஒரு முக்கியமான காரணம் தான்.
வனங்களுடைய எண்ணிக்கை மரங்களினுடைய எண்ணிக்கை குறையறதுனால மனிதனுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் அல்லது பாதிப்புகளை இப்ப நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு மேடம்?
மரங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால இப்போ யதார்த்தமா பேசணும் அப்படின்னா வெயில் காலம். இப்போ ஓரளவுக்கு மரங்கள் இருக்கிற ஒரு தெரு வீதினா ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் குளுமை கிடைக்குது, கொஞ்சம் நமக்கு ஒரு ஆசுவாசம் கிடைக்குது. அதுவே இந்த மரங்களே இல்லாம ஒரு கான்கிரீட் பில்டிங், ஒரு கான்கிரீட் இதுல நம்ம இருக்கிறோம்னா அது எந்த அளவுக்கு ஒரு வெப்பம் நமக்கும் ரொம்ப தாங்கிக்க முடியல அந்த ஹீட்டை. பத்தாததுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், ஏர் கூலர் ஏசியை போட்டுட்டு கெட்ட காற்றை வர வெளியில நம்ம வந்து சூழல்ல வந்து வெளியேற்றிட்டு இருக்கோம். அது இன்னும் அந்த சூழல்ல மத்த என்ன சொல்றது, மற்ற ஊழியர்கள், சுகாதார ஊழியர்கள் அவங்க எல்லாம் வெயில்ல நின்று வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே அவங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதுவா இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மரங்கள் இல்லைன்னா அதுக்கான என்னெல்லாம் நம்ம வந்து உடல் அளவுல நமக்கு வந்து அது கஷ்டத்தை கொடுக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டுதான் இருக்கோம். ஆனா மனசளவுலயும் நமக்கு வந்து ஒரு கனெக்ஷன் வந்து மரங்களோட இயற்கையோட இருக்கு. ஒரு காத்தடிக்கும் போது அந்த மரத்துல இருந்து வர ஒரு ஒரு வாசனையா இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு சத்தமா இருக்கட்டும், ஒரு மரத்தை வந்து தொட்டு பாக்குறது, இல்ல மரத்தை கட்டி குடிக்கிறது, இதெல்லாமே கூட ஒரு நல்ல ஒரு விளையாடுறது. விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்ம ஒரு கட்டி குடிக்கலாம் சின்ன வயசுல பண்ணுவோம், அதே நம்ம பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் நம்ம அப்படிலாம் பண்றது இல்ல. இப்ப ஈகோ தெரப்பின்னு சொல்றதுல நம்ம அதெல்லாம் தான் பண்ண வைக்கிறாங்க, அதெல்லாம் தான் பண்ண சொல்றாங்க. முதன்மையா வந்து மரங்களை வச்சுதான் அந்த ஈகோ தெரப்பிங்கிற சிகிச்சை முறையே அடிப்படையா வந்து இருக்கு. அப்போ மரங்கள் வந்து என்ன சொல்றது, ஒரு கிஃப்ட். அது வந்து நம்ம இப்ப இன்னைக்கு கூட எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு வீட்டுல வந்து மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஏன்னா இங்க அதோட அருமை வந்து புரியல, ஏன்னா பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்றதுக்கு. ஆனா ஒரு மரத்தை வந்து நம்ம வளர்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒரு இருக்கிற மரத்தை வந்து வெட்டாம இருக்கிறதுனால உங்க வீட்டுல வளரக்கூடிய குழந்தைகள் இல்ல நீங்களோ உங்களுக்கு ஒரு ஆசுவாசம் வேணும், உங்களுக்கு ஒரு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா அந்த மரத்தடியில போய் கொஞ்ச நாள் உட்கார்ந்தாலே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல், அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆனா நம்ம எல்லாத்துக்கும் இப்ப வந்து ஒரு மொபைல்ல இருந்து ஒரு வீடியோ பாக்குறோம், இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம். அது நம்மளோட சிந்தனையை வந்து இன்னும் ஸ்பீடா தூண்டுது. இப்போ அந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த ஸ்கிரீன்ல வந்து ஒவ்வொரு விஷயமும் புதுசு புதுசா பார்க்க பார்க்கதான் அந்த நமக்கு அந்த மூளையில வந்து அந்த என்ன சொல்றது, சிந்தனை தூண்டப்பட்டு அந்த ரொம்ப நம்ம ஒரு அலர்ட்டான ஒரு பதட்டமான நிலையிலே நிறைய பேர் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட குழந்தைங்க கிட்ட வந்து அது ஒரு அக்ரெசிவான ஒரு ஒரு எதுக்குனாலும் கோவப்படுறது அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி உணர்ச்சி ரீதியா குழந்தைகளை மாணவர்களை அது உண்மையிலே அது வந்து பாதிக்குது. ஸோ அதனால இந்த மரங்கள் இருக்கும்போது அதை சுற்றி விளையாடலாம், அதுக்கு கீழே உட்காந்து படிக்கலாம், இல்ல நம்ம சும்மா ஏதோ இந்த களிமண்ணோ இல்ல மண்ணை வச்சு விளையாடலாம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குழந்தைங்களுக்கும் நாங்கள் அறிமுகம் படுத்துறோம். பெரியவங்க நம்மளும் செய்யலாம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம பெரியவங்களாயிட்டா இதெல்லாம் செய்ய வேணாம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நாங்க தெரப்பி இதுல என்ன சொல்லுவோம்னா, நம்மளுக்கும் விளையாடணும், பெரியவங்களும் விளையாடணும், பெரியவங்களும் கொஞ்சம் அவங்கள வந்து மனசை வந்து நிதானப்படுத்திக்கிறதுக்கு ஒரு இப்போ திடீர்னு ஒரு ஃபால்ஸுக்கு போறோம், இல்ல ஒரு ஆற்றங்கரைக்கு போறோம்னா நம்மள அறியாம நம்ம மனசே ரொம்ப வந்து ஒரு ஆஹா அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸா ஃபீல் பண்ணும் இல்லையா. அது ஏன் அப்ப நமக்கு அப்படி ஃபீல் ஆகுது, ஏன்னா நமக்கு அது வேணும். அது நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டை சுற்றி இருக்க மரங்கள்ல இருந்து நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஆனா நமக்கு அது எப்படி பண்றது தெரியல. சின்ன வயசுல பண்ணிருப்போம், அப்புறம் பெரியவங்க ஆனா நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு விலகி இருந்து நம்ம என்ன சொல்றது, வேலை வீடு அப்படின்னு சிந்தனையை நம்ம அப்படி மட்டும் குறுகலா வச்சுட்டு போறதுனால மரங்கள் இருக்கிறதோட ஒரு மகிமையை நம்ம வந்து புரிஞ்சுக்காம அதை விட்டுறோங்கிறதோட வெட்ட கூட செஞ்சிடறாங்க. ஸோ கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுல ஏற்கனவே நல்ல ஒரு பெரிய மரம் இருக்கு அப்படின்னா அதை வெட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. அது ஏன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிழல். அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லாம இருக்கும். ஆனா நம்ம பெருசா உட்கார்றது இல்லை, அப்படி அந்த பழக்கமே விட்டு போச்சு இல்லையா. முன்னாடி எல்லாம் ஒரு திண்ணைன்னு ஒண்ணு இருக்கும் வீட்டு முன்னாடி, தென்னையில உட்கார்றது இல்ல மரத்துக்கு கீழே உட்கார்றதுன்னு ஒரு நார்மலான விஷயம். நம்மள அறியாமலே அது நம்மளோட அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுவோம். ஆனா இப்போ அப்படி நம்ம ஏதோ பண்ணனா நம்மள புதுசா பாப்பாங்கிற மாதிரிதான் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அததான் நாங்க தெரப்பியில வந்து பண்ணுங்கன்னு சொல்றது. ஸோ கண்டிப்பா மரங்கள் வந்து வெட்டுறது வந்து மனதளவுலயுமே நம்ம மனித சமூகத்துக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயம்தான். மற்ற விஷயங்கள் நமக்கு தெரியும், அது வெட்டுறதுனால எந்த அளவுக்கு நமக்கு வந்து லாஸ் இழப்புங்கிறது நமக்கு அதிகமா இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும்.
மனிதனுடைய பல்வேறு வாழ்க்கை சூழ்நிலைகள்ல அவனுக்கு அந்த ப்ரெஷர், மன அழுத்தம் அப்படிங்கிறது பல்வேறு காரணிகளால அவனுக்கு வந்துகிட்டே இருக்குது. அந்த மன அழுத்தத்துல நிறைய மனிதர்கள் பல்வேறு சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க. இயற்கையோடு இணைந்து அந்த மன அழுத்தத்தை அந்த மனிதன் குறைச்சிக்கணும், இயற்கையோடு சேர்ந்து மனதை வந்து ஒரு திடப்படுத்தணும், ஒரு ஆரோக்கியமான வச்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன மாதிரியான முறைகளை கையாளணும் மேடம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம வெக்கேஷன் அப்படின்னு ஒரு சுற்றுலான்னு போறதே நம்ம எங்க போறோம், நம்ம ஒரு கான்கிரீட் பில்டிங்க்கு மாலுக்கு போக ஆசைப்படுவோமா, இல்ல வந்து ஒரு நல்ல இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு போக ஆசைப்படுவோமா? நமக்கே தெரியும் நம்ம நல்ல ஒரு ஃபால்ஸுக்கு, ஒரு நல்ல இயற்கை சூழ்ந்த ஒரு ரம்யமான இடத்துக்கு தான் போய் நம்ம வந்து இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நமக்கு அது வேணும், இல்ல இப்படி வேற ஒரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணி போய் அதை அனுபவிச்சாதான் நமக்கு ரிலாக்ஸேஷன்ங்கிறது நம்ம ஒரு மாதிரி அப்படி நினைச்சுக்கிறோம், அப்படியே பழகிட்டோம். ஆனா அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தினசரி அப்படியே இருக்கலாம், ஆனா நம்ம தினசரி வாழ்க்கையிலயுமே ஒவ்வொரு நாள்லயுமே நம்ம அதை வந்து இயற்கையோட நம்மளை கனெக்ட் பண்ணி நம்மளை வந்து கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி அமைதிப்படுத்திக்க முடியும். எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மொட்டை மாடி இருக்கிறவங்க மொட்டை மாடியில கொஞ்ச நேரம் படுத்து வானத்தை பார்க்கலாம். வானத்தை பார்க்கும்போது அந்த மேகங்கள்லாம் நகரும் போது, இல்ல பொதுவாவே இப்ப நிலா இருக்கானதுக்கு அப்புறம் நிலா நட்சத்திரம் பாக்குறது வந்து எல்லாருக்குமே ஒரு பிடித்த மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயமா இருக்கும். நான் அந்த மாதிரி பாக்குறவங்களா இருந்தாலும் பாக்கலாம், இல்ல அப்படி இல்லாட்டினா கூட நார்மலா ஒரு வெயில் இல்லாத நேரத்துல வானத்தை பார்க்கும்போது மனசுல இருக்க சிந்தனைகள் வந்து நம்ம தான் என்ன சொல்றது, நமக்குதான் இப்படி நடக்குது, இல்ல நமக்கு மட்டும் ஏன் நடக்குதுங்கிற மாதிரியான சிந்தனைகள் அதிகம் வரும்போது இப்படி செய்யறதுனால நம்ம வந்து இவ்வளோ ஒரு மாபெரும் ஒரு 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 இயற்கையில நம்ம ஒரு சின்ன ஒரு அங்கம், இது நம்மளும் ஒரு அங்கம்னு அந்த ஒரு ஃபீல் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு மனசுல இருக்க பாரம் வந்து நம்ம கம்மியாகிறத உணர முடியும். இது ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான், இது வந்து ஒரு ஸ்கை கேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வானத்தை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பயிற்சி. இது வந்து அகைன் இருட்டில் பண்ணால் நமக்கு நட்சத்திரம் நிலாலாம் இருக்கும், இருட்டு இல்லாமல் டைம் பண்ணால் நார்மலாக மேகங்கள் அசைகிறத விலகிறத பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துருக்கிறது ஒன்று. அப்புறம் மண்ணோட முடிஞ்ச அளவுக்கு நம்மளை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று மரம் இல்லை, இப்போ செடி வளர்க்குறவங்க இந்த கார்டனிங் தோட்டக்கலை தோட்டம் வீட்டில் இருக்குன்னா டெய்லியும் தண்ணி ஊற்றுறது, இல்லை எதுவும் மண்ணோட நம்ம வந்து கனெக்ட் ஆகிக்கிறது, வெறுங்காலில் நடக்கிறது, மண் தர இருந்துச்சுன்னா வெறுங்காலம் நடக்கிறது, இல்லாட்டி செடி வளர்க்குறாங்கன்னா செடிக்கு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் மண்ணை தொட்டுக்கிறது, அந்த மண் அதுலேருந்து வரக்கூடிய வாசனை வந்து நமக்கு உண்மையிலே வந்து ஒரு நம்மளை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சில விஷயங்கள் உங்கள் வீட்டை சுற்றியே என்னென்னலாம் இருக்குது இயற்கை சம்மந்தமாக, நீங்கள் அதை வந்து நீங்கள் எப்படி உங்களோட ரிலாக்ஸேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நீங்களே கொஞ்சம் கவனித்து ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ண ஆரம்பித்தாலே போதும். அப்படி இல்லாம இப்போ உங்க வீட்டை சுற்றி ஏதோ பார்க் இருக்கு, இல்ல ஏதோ கோயில் இருக்கு, இப்போ கோயில்கள்ல நிறைய மரங்கள் அப்படிலாம் இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ அப்படி கூட நீங்க போயிட்டு கூட ஓரளவு வீட்டை சுற்றியும் வெறுங்கால நடக்கிறதுக்கு இப்போ வந்து மண் இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி கோயில்கள்லாம் கொஞ்சம் மண் தரலாம் இருக்கும், அப்படியும் நம்ம வந்து பண்ணலாம். இதெல்லாம் சின்ன சின்ன இது, இப்போ மண் தர கூட ரொம்ப அரிதாகி போயிடுச்சு, அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் அதை சொல்லாம மொட்டை மாடின்னு சொன்னேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விதத்துல, அப்புறம் நம்ம குளிக்கும் போது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு இப்போ இயற்கையா ஏதாச்சும் ஒரு ஒரு மஞ்சளோ இல்லை ஏதோ ஒரு நறுமணம் தரக்கூடிய, இயற்கையா நறுமணம் தரக்கூடிய ஏதோ ஒரு சில பொருட்கள், சில மூலிகை வேர்களோ இல்லை ஏதோ ஒண்ணு அந்த நறுமணம் நம்மளை வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தும், ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த குளியல் பொடி அந்த வந்து நம்ம உடலுக்கு சருமத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் மனசுக்குமே அந்த வாசனைகள், அந்த இயற்கையான நறுமண வாசனைகளும் மனசுக்குமே அது ஒரு ஆஸ்வாசத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சும்மா நிறைய இருக்கு, அதனால நீங்கள் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் சின்ன வயசுல பண்ணிட்டு மறந்த விஷயங்களை கூட நீங்கள் திருப்பி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுதான், அதுவே போதும் நம்மளை வந்து இந்த தினசரி ஒரு ப்ரெஷர்ல இருந்து நம்ம விடுவிச்சுக்கிறதுக்கு ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணி காசு செலவழிச்சு எங்க போயிட்டு வரணும் அடிக்கடிலாம் என்னால போக முடியாதுன்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. முடிஞ்ச அளவு வீட்டுல இருந்தே நம்ம அதை பண்ணலாம். அப்புறம் மூச்சு கவனிக்கிறது வந்து இப்ப யோகா முறையிலே சொல்ற மாதிரி நார்மலா மூச்சு கவனிக்கிறதே நம்ம ஏதாவது டென்ஷனா இருந்தா நம்மள வந்து ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வைக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடல் வந்து ஐந்து பூதங்களால ஆனது அப்படின்னு. அதுல மனம் பாத்தீங்கன்னா அந்த மனதை வந்து எந்த ஒரு இயற்கையான ஒரு பூத இதோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா ஆகாயமோட தான் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த அக்கு பிரஷர்ல எல்லாம் பார்த்தோம்னா அதுல அப்படித்தான் இருக்கும் அந்த ஒரு சயின்ஸ் படி. அதனால நம்மளோட உடல் நம்மளே ஒரு இயற்கையான ஐம்பூதங்களால தான் ஆனதுனால நமக்கு அந்த ஐம்பூதங்களோட கனெக்ஷன் தான் நமக்கு வந்து ஒரு இயற்கையான ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். அது அந்த அது அது அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் ஸ்கை கேசிங் சொன்னது. இந்த மாதிரி தண்ணியிலனா ஓடுற தண்ணியில வந்து குளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா பண்ணலாம். பட் கண்டிப்பா நகர்ப்புறத்துல வசிக்கிறவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி எனக்கு தெரியும். அதனாலதான் நான் அதை சொல்லல. ஆனா நம்ம நார்மலா பாத்ரூம்ல குளிக்கும் போது அந்த மாதிரி நறுமணம் செயற்கை நறுமணமா இல்லாம அந்த மாதிரி பூக்களோ இல்ல அந்த மாதிரி ஏதோ பண்ணலாம்னு சொல்லிருந்த. அதுக்கப்புறம் மண் சம்பந்தமா நான் அதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா காற்று அதான் ஒரு நல்ல இயற்கை காற்றை வந்து சுவாசிக்கிறது அது நல்ல அந்த மூச்சு பயிற்சி நல்ல ஒரு ஒரு அதிகாலை இயற்கை காற்றுல ஒரு மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யும் போதும் நமக்கு வந்து டே டு டே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியா நமக்கு வந்து உதவியா இருக்கும்.
இது வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில குறிப்பா இந்த இயற்கையினுடைய வளத்தினால மனங்களை எப்படி நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிறது, காடுகளுடைய வனம் குறையறதுனால மனிதனுடைய மனம் எப்படி பாதிக்கப்படுது, அதை எப்படி மீட்டெடுக்கிறது, இயற்கையை பாதுகாக்கிறதுனால மனிதனுடைய மனம் எப்படி பலப்படுது அப்படிங்கிறது குறித்து மிகச் சிறப்பான மிகச் செழிவான ஒரு உரையை வழங்குனீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் மேடம்.
அனைத்து மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.
நேயர்களே, இதுவரை தென்காசி மனநல செயல்முறை மருத்துவர் டாக்டர் சு பிரீத்தி சண்முகப்பிரியா அவர்கள் வழங்கிய இயற்கை வளமும் மனநலமும் குறித்து பல தகவல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.